वंदेहं श्री गुरु.
The following is a class on the Bhagavad Gita as it is, 13th chapter, text number 1, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 24th of September, 1973, in Bombay, India.
Sri Rupam Chakra Jatam Sahagana Raghunathanmitam Vam Sajivam.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறுவில் 13வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1973 வருடம் செப்டம்பர் 24 தேதி இந்தியாவின் பாம்பே நகரில் பதிவு செய்யப்பட்டது.
Yeah. Nature, the enjoyer and consciousness. This is the 13th chapter of Bhagavad Gita.
இயற்கை அனுபவிப்பாளர் உணர்வு. இது பகவத் கீதையினுடைய 13th அத்தியாயம்.
The Lord is describing what is this material nature, who is the enjoyer of this material nature, and what is the consciousness.
இந்த ஜட இயற்கைன்றது என்ன? இந்த ஜட இயற்கையை அனுபவிப்பாளர் யாரு? உணர்வுன்றது என்ன? இவைகளை பற்றி பகவான் விளக்கிட்டு இருக்காருங்க.
We are preaching about Krishna consciousness. Now in this chapter, Krishna himself is describing what is Krishna consciousness. Arjuna vacha. Arjuna inquired.
நாங்க கிருஷ்ண உணர்வை பற்றி பிரச்சாரம் செய்யறோம். இப்ப இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணரே கிருஷ்ண உணர்வுன்னா என்னன்றத விளக்குறார். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் விசாரிக்கிறான்.
பிரகிதி புருஷன் செய்வார் சீத்ரம் சீத்ரகம் ஈதாத் பேதிதும் இச்சாமி ஜானம் கேயம் சகேஷ. கிருஷ்ணா இஸ் அட்ரீஸ்ட் ஹியர் as Keshava, the killer of the Keshi Osu. You know, in Vrindavan there is Keshi Ghat.
Krishnare, inge Keshavan alaikkapadudhu, adhaavadhu Keshi indra asuranai konnavar nu artham. Ungalukku theriyum Vrindavanathula Keshi Ghat appadina oru idam irukku.
The Keshi Ghat is famous because Krishna killed one asura of the name Keshi.
அந்த கேசி காட் ரொம்ப பிரபலமானது. ஏன்னா கேசி என்ற ஒரு அசுரனை கிருஷ்ணர் அங்க வதம் செய்தார்.
He appeared in Vrindavan as a ferocious horse and Krishna killed him.
பிருந்தாவனத்துல மிக பயங்கரமான ஒரு குதிரை ரூபத்தில் அவன் தோன்றினான். கிருஷ்ணர் அவனை கொன்னார்.
Since then, his name is Keshava.
அப்ப இருந்து அவருடைய பெயர் கேசவா.
Krishna has got many names according to his activities. He killed the demon Madhu. Therefore, his name is Madhusudana.
கிருஷ்ணருடைய செயல்களுக்கு ஏற்றவாறு கிருஷ்ணருக்கு பல பெயர்கள் இருக்கு. அவர் மதுன்ற அரக்கனை கொன்னதால அவருடைய பெயர் மதுசூதனன்.
He killed the demon Kamsa. Therefore his name is Kamsari. There are many names. Some of the names are in relationship with his devotees, and some of the names are there in relationship with the demons.
அவர் கம்சன்ற அசுரனை கொன்னதால அவர் கம்சஹானின்னு பெயரோடு கொண்டிருக்கார். அந்த மாதிரி அவருக்கு பல பெயர்கள் இருக்கு. சில பெயர்கள் அவருடைய பக்தர்களோட உறவில் இருக்கும், சில பெயர்கள் அசுரர்களுடைய உறவில் இருக்கும்.
There are two kinds of men, the devotees and the demons.
இரண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க, பக்தர்கள் அசுரர்கள். தெய்வ அசுர ஏவச்சா
தௌத சர்க்கு தெய்வ ஆசுரேவச்ச விஷ்ணு பக்த பவி தெய்வ ஆசுரஸ்தத் விபர்ய. Throughout the universe there are two classes of men. One is called devata and the other is called asura. தேவதா மீன்ஸ் விஷ்ணு பக்த பவித் தெய்வா.
பிரபஞ்சம் முழுக்க இரண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க, ஒரு வகையினர் தேவதாக்கள், இன்னொரு வகையினர் அசுரர்கள். தேவதா அப்படின்னா விஷ்ணு பக்தோ பவே தைவா.
தோஸ் ஹூ ஆர் டிவோட்டீஸ் ஆஃப் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹூ இஸ் நோன் ஆஸ் விஷ்ணு.
விஷ்ணு என்று அறியப்படும் பரமபுருஷ பகவானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள்.
விஷ்ணு ஹேஸ் காட் சஹஸ்ர விஷ்ணு நேம் தேர். ஒரிஜினல் இஸ் விஷ்ணு.
விஷ்ணுவுக்கு 1000 நாமங்கள் உண்டு. விஷ்ணு தான் ஆதியானவர்.
So those who are devotees of the Lord, they are called Vaishnava or Devata.
யாரெல்லாம் பகவானுடைய பக்தர்களோ அவர்கள் வைஷ்ணவர்கள் அல்லது தேவதாக்கள் அழைக்கப்படுறாங்க.
And those who are not devotees of Vishnu, maybe devotees of other demigods, but they were called the demons or the asuras.
யாரெல்லாம் விஷ்ணுவோட பக்தர்கள் அல்லையோ ஆனா மற்ற தேவர்களோட பக்தர்களோ அவர்கள் அசுரர்கள் அல்லது அரக்கர்கள் அழைக்கப்படுறாங்க.
There are many instances in the Shastra that Hiranyakashipu was a devotee of Lord Brahma.
சாஸ்திரங்கள்ல நிறைய உதாரணங்கள் இதுக்கு இருக்கு. ஹிரண்யகசிபு பிரம்மதேவரோட பக்தன்.
Of course, the Asuras are never devotees. Sometimes they worship the demigods for getting some material profit.
உறுதியா அசுரர்கள் பக்தி கொண்டிருக்கிறதே கிடையாது. சில சமயத்தில் பௌதிகமான பலனுக்காக தேவர்களை அவர்கள் வழிபடுறதுண்டு.
காங்கந்தம் கர்மணாங் சித்தி ஜஜந்தி இஹ தேவதா. That is said in the Bhagavad Gita.
பகவத் கீதையில காங்கந்த கர்மணாம் சித்தி யஜந்த இத தேவதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
காங்கந்தம் கர்மணாம் சித்தி. Here everyone is engaged in fruitive activities, karma.
காங்கந்த கர்மணா சித்தி. இங்க ஒவ்வொருத்தருமே பலநோக்கு செயல்கள்ல கர்மாவில் ஈடுபட்டு இருக்காங்க.
Karma in this life and karma in the next life one. Performing great sacrifices, giving in charity, pious activities, they are also karma.
கர்மான்றது இந்த வாழ்க்கையிலும் சரி அடுத்த வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய யாகங்கள் செய்யறது, தானம் கொடுக்கறது, புண்ணிய செயல்கள் இவைகள்லாம் கூட கர்மாதான்.
They are meant for giving opportunity in the next life, a position in the heavenly planet or similar other higher planetary system where the standard of living is very very comfortable, thousands and thousands are better than the standard of life in this planet. But that is also karma.
அவைகள்லாம் அடுத்த வாழ்க்கையில உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காக இருக்கு. இப்போ சொர்க்கலோகங்கள்ல பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்கள்லயும் சரி உயர் கிரகங்கள்ல அங்க வாழ்க்கை தரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சௌகரியமானது. பல 1000 மடங்கு இந்த அண்டத்தை காட்டிலும் மிக உயர்ந்த வசதிகள் சௌகரியங்களை கொண்டது. ஆனா அதுவும் கூட கர்மாதான்.
காங்கந்தம் கர்மணாங்க சித்தி ஜஜந்தி இஹ தேவதா. People, they want to enjoy life within this material world, but actually there is no enjoyment in the material world.
Kankshanta karmanam siddhim yajanta yuha devata. பொதுவா மக்கள் இந்த பௌதிக உலகத்துல அனுபவிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனா உண்மையிலே இந்த பௌதிக உலகத்துல இன்பம்ன்றது எதுவும் கிடையாது.
Because Krishna says there is birth, there is death, there is old age and there is disease. So where is your happiness?
ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார், பிறப்புன்றது இருக்கு, மரணம்ன்றது இருக்கு, வயோதிகம் இருக்கு, வியாதி இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய சந்தோஷம் எங்க இருக்கு?
After all, you have to die. Suppose I make very good arrangement, very nice house, very nice bank balance, very nice wife, children, everything. But death can come at any moment, then where is your perfection?
எப்படினாலும் நீங்க மரணம் அடைய வேண்டியிருக்கு. இப்போ ஒரு நல்ல ஏற்பாடுகள்லாம் செய்யறோன்னு வைங்க, நல்ல வீடு, நல்ல வங்கியில் இருப்பு, நல்ல மனைவி குழந்தைகள் எல்லாமே இருக்கு. ஆனால் மரணம்ன்றது எந்த க்ஷணமும் வரலாமே. அப்போ உங்களுடைய பூர்ணத்துவம்ன்றது எங்க?
இப்போ ஆஃப்டர் சோ மச் ஹார்ட் லேபர் எவ்ரி திங் இஸ் ரெடி ஃபார் என்ஜாய்மெண்ட், பட் ஐ எம் கால்ட் பை ஜமராஜ் மித்து சர்வஹரஸ்டஹம்.
மிக கடினமான உழைப்புக்கு பிறகு எல்லாமே அனுபவிக்கிறதுக்காக தயாராக இருக்கும்போது யமராஜர் என்ன அழைக்கிறார் அப்படின்னா, மிருத்யு சர்வஹர சாகம், மரணம் எல்லாத்தையுமே பிரிச்சிடுது.
Therefore, you cannot say the arrangement you made for happy life is perfect. That is not perfect.
அதனால தான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக நீங்க செய்த ஏற்பாடுகள் எல்லாம் பூர்ணமானது கிடையாது.
But foolish people, they do not know what is perfection. They simply want superficial, temporary happiness. Never mind what will happen next life or few years after.
ஆனால் முட்டாள்தனமான மக்களுக்கு பூர்ணத்தை பற்றி எதுவுமே தெரியறதில்லை. வெறுமனே மேலோட்டமான தற்காலிகமான இன்பம் வேணும்னு தான் விரும்புறாங்க. அடுத்த வாழ்க்கையிலேயோ அல்லது சில வருடங்களுக்கு பிறகோ என்ன நடக்கும்ன்றத பத்தி அவங்க கவலைப்படுறதில்ல.
Just like children, they want to play without caring for future life. But it is the duty of the guardians to engage them in education so that in future they may be happy.
உதாரணத்துக்கு குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றி அக்கறை இல்லாம வெறுமனே விளையாட தான் விரும்புவாங்க. ஆனா அந்த குழந்தையை பராமரிப்பவர்களுடைய கடமை அவர்களுக்கு கல்வியை கொடுத்தா அவங்க எதிர்காலத்தில் சந்தோஷமா இருப்பாங்கன்றதுதான்.
Similarly, all the great sages, saintly person, just like Vyasadev, Narada, Devala, Asit, many great saintly persons, sages, even Krishna, the supreme personality of Godhead, comes to give us instruction so that we can become eternally happy.
அதே மாதிரி எல்லா மிகப்பெரிய சாதுக்கள், ரிஷிகள் எல்லாம், உதாரணத்துக்கு வியாசதேவர், நாரதர், தேவலர், அசிதர், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறைய சாதுக்கள் எல்லாம் கிருஷ்ணரும் கூட பரமபுருஷ பகவானே இங்க வந்து நமக்கு உபதேசங்களை கொடுக்கறாங்க. அதன் மூலமா நம்ம நிரந்தரமான சந்தோஷத்தை அடையணும்னு.
Unfortunately, in this age, which is called Kali Yuga, that the people are so low-grade that they do not like to hear all these instructions of great sages, saintly person, or even of the Supreme Personality of God.
துரதிருஷ்டவசமா கலியுகம் அழைக்கப்படக்கூடிய இந்த யுகத்தில் மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறதுனால இந்த பெரிய பெரிய சாதுக்கள், ரிஷிகள்லாம் கொடுத்த உபதேசங்களை பரமபுருஷ பகவானே கொடுத்த உபதேசங்கள்லாம் கூட கேட்கறதுக்கு விரும்புறது கிடையாது.
That is the defect of this age.
அதுதான் இந்த யுகத்தோட குறையே.
Therefore, in the Srimad Bhagavatam, it is said, Manda. Manda means slow, at the same time, very bad.
அதனால தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மந்தா. மந்தா அப்படின்னா மிக மெதுவா, அதே சமயத்தில் ரொம்ப மோசமா.
manda samanda matayu manda bhagya jubadhita prayena alpayayusa kalau asmin juge jana. In this age, people are shortening, their duration of life is very, very short. So much so that at the end of this age, the duration of life will come down to 20 years to 30 years.
இந்த யுகத்தில் மக்கள் குறுகிய காலம்தான் வாழ்கிறாங்க. அவங்களுடைய ஆயுட்காலம் மிக மிக குறைவானதாகிட்டுருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆயுட்காலம் குறையும் அப்படின்னா, இந்த யுகத்தோட இறுதியில் 20-30 வருஷம்தான் அவங்க வாழ்வாங்க.
A man of 25 years should be considered as very old man. These are stated in the Srimad Bhagavatam. And there will be scarcity of food.
25 ஆன ஒருத்தர் மிக வயதானவராக கருதப்படுவார். இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உணவு பற்றாக்குறையும் இருக்கும் அப்போ.
On account of the scarcity of food, people will not grow very healthy.
உணவு பற்றாக்குறை இருக்கிறதுனால மக்களால் ஆரோக்கியமான வளர்ச்சி பெற முடியாது.
It is already happening. Rice is selling 7 rupees kilo, 9 rupees kilo. How poor man will eat?
ஏற்கனவே இது நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு கிலோ அரிசி 7 ரூபாய் 9 ரூபாய்னு வித்துட்டு இருக்கு. ஒரு ஏழையால எப்படி சாப்பிட முடியும்?
So, the more the Kali Yuga will advance, now you are getting 10 rupees or 12 rupees or 9 rupees kilo rice, but rice will not be available at all.
ஆனால் இந்த கலியுகம் மொத்த மொத்த இப்போ நம்ம வந்து 12 ரூபாய்க்கோ அல்லது 9 ரூபாய்க்கோ ஒரு கிலோ அரிசி வாங்குறோம்னா, அந்த சமயத்தில் அரிசி கிடைக்கவே கிடைக்காது.
That is also stated in the Srimad Bhagavat. Because people are becoming godless, naturally the material nature will put them into suffering.
அதுவும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மக்கள் கடவுள் உணர்வு இல்லாமல் இருக்கிறதால இயற்கையாகவே இந்த ஜட இயற்கை அவர்களை துன்பத்தில் வைத்திடும்.
That is the laws of nature. தெய்வீஜேசா குணமை மம மாயா துரத்தயா.
அதுதான் இயற்கையோட சட்டம். தெய்வீஜேசா குணமை மம மாயா துரத்தயா.
Just like if you become criminal, the police department is there. The police department will give you pains, chastised.
உதாரணத்துக்கு நீங்க குற்றவாளி ஆயிட்டீங்கன்னா காவல்துறை உங்களுக்கு வழிய கொடுப்பாங்க, உங்களை திட்டுவாங்க.
Similarly, the more we become godless, the more we become careless to fulfill the mission of human life, the more nature will give us trouble.
அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கடவுள் உணர்வு இல்லாமல், எந்த அளவுக்கு மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோளை நிறைவேற்றுறதுல அக்கறை இல்லாமல் இருக்கமோ, அந்த அளவுக்கு இந்த ஜட இயற்கை நமக்கு தொந்தரவு கொடுக்கும்.
There will be no rain. Anavrishti. Anavrishti and durvikha, scarcity of foodstuff and taxation by the government. These are the symptoms of Kali Yuga mentioned in the Srimad Bhagavatam.
அது மட்டும் இல்லை, மழையே பெய்யாது, அனாவிருஷ்டி மற்றும் துர்பிக்ஷா, உணவு பற்றாக்குறை இருக்கும், அரசாங்கத்தினுடைய வரி ஏய்ப்பு இருக்கும். இதெல்லாம் கலியுகத்தினுடைய அறிகுறிகளாக ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு.
And people will become so much harassed by these three things that they will voluntarily give up their hearth and home and go to the forest.
இந்த விஷயங்களுக்காக மக்கள் எந்த அளவுக்கு தொந்தரவுப்படுத்தப்படுவாங்கன்னா, மக்கள் தானாகவே அவங்களுடைய வீட்டெல்லாம் விட்டுட்டு வனத்துக்கு போயிடுவாங்க.
Therefore, those who are actually intelligent, they should not neglect this movement, Krishna consciousness movement. It is the greatest welfare movement for the whole human society. to make people God conscious, Krishna conscious, without which there will be so many troubles.
அதனாலதான் உண்மையிலேயே புத்திசாலித்தனமானவர்கள் இந்த இயக்கத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை, இந்த இயக்கமானது மனித சமுதாயத்துக்கு கடவுள் உணர்வை, கிருஷ்ண உணர்வை கொடுக்கறது மூலமாக மிகப்பெரிய நலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குது. அது இல்லாமல் தான் மக்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவைகள்லாம் இருந்துட்டு தான் இருக்கு.
சோ எவ்ரிவன் இஸ் ட்ரைங் டு என்ஜாய் தி பிரகிருதி, தி மெட்டீரியல் நேச்சர். தேர்ஃபோர் தி க்வெஸ்சன் இஸ் பிரகிருதிம் புருஷான் சைவ க்ஷேத்ராம் 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 க்ஷேத்ரகம் ஏவ.
அதனால ஒவ்வொருத்தருமே இந்த பிரகிருத்திய, ஜட இயற்கைய அனுபவிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இப்போ அதனால தான் இங்கே பிரகிருத்தியும் புருஷம் சைவ க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞ ஏ வச்சான கேள்வி எழுப்பப்படுது.
This is material nature. And anyone who is trying to enjoy this material nature, he is called Purusha.
இது ஜட இயற்கை. யார் ஒருத்தர் இந்த ஜட இயற்கையை அனுபவிக்க முயற்சிக்கிறாரோ அவர் புருஷான்னு அழைக்கப்படுறார்.
புருஷா மீன்ஸ் என்ஜாயர். And prakriti means enjoy. Just like in our ordinary life, we see a man is supposed to be enjoyer and the old man is supposed to be enjoyed. Similarly, prakriti is feminine gender and purusha is masculine gender.
Purusha appadina anubhavipalar, prakriti appadina anubhavikkapaduvar. இப்போ சாதாரண வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்குறோம், ஒரு ஆண் அனுபவிப்பாளனாக இருக்கிறான், ஒரு பெண்ணானவள் அனுபவிக்கப்படுபவளாக இருக்கா. அதே மாதிரி பிரகிருதி அப்படின்றது பெண் பால், புருஷா அப்படின்னா அது ஆண் பால்.
Anyone who is trying to enjoy, he is purusha. It doesn't matter outwardly, he is dressed as man or woman. If he has got the desire to enjoy, that is called purusha.
யார் ஒருத்தர் அனுபவிக்க முயற்சிக்கிறாரோ அவர் புருஷா. அவர் வெளிப்புறமா ஆண் உடைய உடுத்திருக்காரா பெண் உடைய உடுத்திருக்காரா அதை பத்தி கவலை இல்லை. அனுபவிக்கணும்ன்ற ஆசை அவருக்கு இருந்தது அப்படின்னா அப்ப அவர் புருஷா.
And this object that is enjoyed, that is called prakriti.
எதை வச்சு அனுபவிக்கப்படுதோ அந்த பொருளானது அது பிரகிருத்தின்னு அழைக்கப்படுது.
சோ அர்ஜுன் இஸ் ஆஸ்கிங் திஸ் க்வெஸ்சன், பிரகிருதிங் புருஷன் செய்யு, கைண்ட்லி கிவ் மீ இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் திஸ் பிரகிருதி அண்ட் புருஷா.
அர்ஜுன பிரகிருத்தியும் புருஷம் செய்வ, தயவு செய்து பிரகிருதி மற்றும் புருஷ பற்றின உபதேசங்களை எனக்கு கொடுங்கன்ற கேள்வியை கேட்கிறான்.
க்ஷேத்ராம், க்ஷேத்ராம் மீன்ஸ் தி ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. அண்ட் க்ஷேத்ரஜ்ஞா, க்ஷேத்ரஜ்ஞா மீன்ஸ் ஒன் ஹூ நோஸ் திஸ் இஸ் மை ஃபீல்ட். ஜஸ்ட் லைக் தி கல்டிவேட்டர், ஹி கல்டிவேட்ஸ் தி லேண்ட்.
க்ஷேத்ரம், க்ஷேத்ரம் அப்படின்னா செயல்களின் களம். க்ஷேத்ரஜ்ஞம், க்ஷேத்ரஜ்ஞம் அப்படின்னா யார் ஒருத்தர் அதை தெரிஞ்சிருக்காரோ இது என்னுடைய களம்னு அவர். இப்போ எப்படி ஒரு விவசாயி நிலத்தை பராமரிக்கிறார் அது மாதிரி.
From government, there is demarcation of the land. The cultivator knows, this is my portion of land. Similarly, every one of us, we are cultivating and we have given a fee. This is the body.
அரசாங்கத்திலிருந்து வந்து இதுதான் உங்களுடைய எல்லைன்னு அந்த நிலத்துக்கு எல்லை வகுத்து கொடுக்குறாங்க. அந்த நிலத்தோட சொந்தக்காரருக்கு தெரியும் இது என்னுடைய நிலம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஒரு களம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் இந்த உடல்.
The spirit soul is the owner of the body or the occupier of the body. Actually, he is not the owner. That will be explained by Krishna.
ஆத்மாவானது இந்த உடலோட சொந்தக்காரர் அல்லது இந்த உடலை உபயோகிப்பவர் உண்மையிலே அவர் உரிமையாளர் இல்லை. அது கிருஷ்ணரால விளக்கப்படவிருக்கு.
இதங் சரீரங் கௌந்தேயா க்ஷேத்ரம் இதி அபிதீயதே. This body, my dear Arjuna, is called Kshetra. Kshetra means the field of activities.
Idam shariram kaunteya kshetram iti abhidhiyate. Inda udal enadharamai Arjuna idu peru kshetra. Kshetra appadina seyalgalin kalam.
I am a human being because I have got this body. I am acting in a different way than the cats and dogs because he has got a different type of body. His field of activity is different. My field of activity is different.
நான் ஒரு மனிதன்றதுனால எனக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு. நான் இப்போ நாய்கள் பூனைகளை விட வேறு விதமாக செயல்பட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வேறு வகையான ஒரு உடல் கிடைச்சிருக்கு. இப்போ அவைகளுக்கு வேறு விதமான செயல்கள் இருக்கு, வேறு விதமான உடல் இருக்கு. இப்ப என்னுடைய செயல்களோட களம் வேறுபட்டதா இருக்கு.
அகார்டிங் டு தி பாடி வி ஆர் ஆக்டிங். இதாங் சரீராம் க்ஷேத்ரம்.
அதனால இந்த உடலுக்கு ஏற்றவாறு நம்ம செயல்படுறோம். இதம் சரீரம் க்ஷேத்ரம்.
And there are 8,400,000 types of body. Jalajana rakhani sthavara lakhavinsati krimayo rudra sankaka. Not one type of body. 900,000 forms of body in the water. Jalajana rakhani.
மேலும் 84 லட்சம் வகையான சரீரங்கள் இருக்கு. ஜலஜா நபலக்ஷானி ஸ்தாவரா லக்ஷவிம்சதி கிரமயோ ருத்ர சங்ககா. இப்போ ஒரே வகையான உடல் அல்ல, 900,000 வகையான உடல்கள் தண்ணீர்ல வாழக்கூடியவைகள் மட்டும் இருக்கு. ஜலஜா நபலக்ஷானி.
தி பாட்டனிஸ்ட் ஆர் தி எக்ஸ்பர்ட் சயின்டிஸ்ட் தே கேனாட் சே ஹவ் மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் தேர் இன் தி வாட்டர்.
தாவரவியல் வல்லுநர்களோ அல்லது தேர்ச்சி பெற்ற விஞ்ஞான நிபுணர்களோ தண்ணீரில் எவ்வளவு வகையான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்குன்றத சொல்ல முடியாது. எவ்வளவு வகையான காய்கறிகள் மரங்கள் செடிகள் எல்லாம் இருக்கு அப்படின்றது தாவரவியல் வல்லுநர்களுக்கு தெரியறது கிடையாது.
பட் இன் தி சாஸ்திரா இட் இஸ் சே ஸ்தாவரா லக்ஷவிம்சதி 2,000,000 டைப்ஸ் ஆஃப் பாடிஸ் ட்ரீஸ் பிளான்ட் கிராஸ் 2,000,000.
ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்தாவரா லக்ஷவிம்சதி 20 லட்சம் வகையான உடல்கள் இருக்கு. மரங்கள் செடிகள் புற்கள் 20 லட்சம்.
Everything is specifically mentioned. In this way, there are insects also. Krimayo Rudra Sankaka.
Ellame inga kurippa kurippidapattirukku. Indha vidathile poochigala kuda solapattirukku. Krimayo Rudra Sankaka.
There are birds. Pakshinam Dasalakkakam 1,000,000 types of birds.
Paravayanangal irukku. பக்ஷினாம் தசலக்ஷணாம் 10 லட்சம் வகையான பறவைகள் இருக்கு.
தி ஹியூமன் பீயிங் மானுஷா சதுர்லோகானி ஒன்லி 400,000 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஆஃப் இஸ் தி சிவிலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் போர்ன் இன் இந்தியா.
மனிதர்கள் அப்படின்னா மனுஷா சதுர்லக்ஷானி வெறும் 4 லட்சம் வகையினர் தான் இந்த மனித வாழ்க்கை இருக்கு. இப்போ அதில் நாகரிகமடைந்த மனித வாழ்க்கை குறிப்பாக இந்தியாவில் பிறந்தவர்கள்னு எடுத்துட்டோம்னா
டு டேக் பார்த் இன் இந்தியா பாரத் வர்ஷம் இஸ் எ கிரேட் ஃபார்ச்சூன். unfortunately, we are neglecting this facility given by nature.
இந்தியாவில் பாரத வருஷத்தில் பிறக்கிறதுன்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். துரதிருஷ்டவசமா இயற்கை நம்ம கொடுத்திருக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம உதாசீனப்படுத்திட்டு இருக்கோம்.
Because in India, there were so many saintly persons, so many great sages, even Krishna, the Supreme Personality of Godhead, he descended on this country, India, Bharatvarsha.
ஏன்னா இந்தியாவில் எத்தனையோ நிறைய மிகச்சிறந்த சாதுக்கள், ரிஷிகள், கிருஷ்ணரே கூட பரமபுருஷ பகவானே இந்தியாவில் பாரத வருஷத்தில் அவதரிச்சிருக்கார்.
There are kings like Maharaj Bharat, there are kings like Maharaj Ikhaku, there was king like Maharaj Yudhishthir, Parikshit, so many.
பாரத மகாராஜரை போல மன்னர்கள் இருந்திருக்காங்க, இக்ஷாக்கு மன்னரை போல மன்னர்கள் இருந்திருக்காங்க, யுதிஷ்டர் மகாராஜா, பரீட்சித் மகாராஜா, இது மாதிரி நிறைய மன்னர்கள் இருந்திருக்காங்க.
Unfortunately, we are neglecting our own culture.
துரதிருஷ்டவசமா நம்முடைய சொந்த கலாச்சாரத்தையே நம்ம உதாசீனப்படுத்திட்டு இருக்கோம்.
We are now imitating how to become technologist. This is the position of India.
எப்படி தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகிறதுன்னு பார்த்து அவர்களை பார்த்து நம்மளும் நகல் செய்துட்டு இருக்கோம். இதுதான் இப்ப இந்தியாவோட நிலையா இருக்கு.
Nobody is interested to take this culture of Krishna consciousness seriously.
இந்த கிருஷ்ண உணர்வு கலாச்சாரத்தை தீவிரமா ஏற்றுக்கொள்றதுக்கு யாருமே ஆர்வம் இல்லாதவர்களா இருக்காங்க.
But in the western countries where they have tested very well the fruits of material advancement of life.
ஆனால் மேற்கத்திய நாடுகள்ல ஏற்கனவே அவர்கள் இந்த பௌதிகமான முன்னேற்ற வாழ்க்கையினுடைய பலனை சுவைத்திருக்காங்க.
Therefore, the young men they are not very much interested to live like their fathers and forefathers.
அதனால தான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அவர்களுடைய தந்தை பாட்டனாரை போல அவங்க முன்னோர்களை போல வாழ விரும்பாதவர்களா இருக்காங்க.
They are taking very much interest in Krishna consciousness. So, in India, they have come that material happiness is not all. That is required.
அவர்கள் இந்த கிருஷ்ண உணர்வுல ரொம்பவும் ஆர்வமா இதை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. அவர்கள் இங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த பௌதிகமான இன்பம் தான் எல்லாம் அப்படின்றது அல்ல. அதனால இது தேவையானது.
To make the best use of a bad bargain.
மோசமானவற்றையும் சிறப்பா உபயோகப்படுத்தணும்.
But our ultimate goal of life is spiritual realization.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள் ஆன்மீகமான உணர்தல்.
The Bhagavad Gita is there. So many other sastras are there. But Bhagavad Gita is the beginning of spiritual life. ABCD.
பகவத்கீதை இருக்கு, எத்தனையோ மற்ற சாஸ்திரங்கள் இருக்கு. இந்த பகவத்கீதைன்றது ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஆரம்ப பாடம். அஇஇ மாதிரி.
So even if we do not learn the ABCD of spiritual life, how our life will be successful in the mission?
அதனால ஒருத்தர் வாழ்க்கையினுடைய ஆரம்ப பாடமான அஇஇயே கற்றுக்கொள்ளல அப்படின்னும் போது அவருடைய வாழ்க்கை எப்படி வெற்றிகரமானதா இருக்கும், எப்படி நோக்கம் நிறைவேறும்?
So our only aim is to spread this Krishna consciousness, spiritual life all over the world.
அதனால எங்களுடைய ஒரே குறிக்கோள் இந்த ஆன்மீக வாழ்க்கையை, இந்த கிருஷ்ண உணர்வை உலகெங்கும் பரப்பணும்ன்றதுதான்.
We have got more than 100 temples all over the world. But we wanted one also in Bombay.
உலகெங்கும் எங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு. ஆனா இங்க பாம்பேலயும் நாங்க ஒரு கோயில் இருக்கணும்னு விருப்பப்படுறோம்.
Therefore, we took this land. It was not meant for making any business. Even if we have this land, after paying so much money, we are not going to make any profit out of it.
அதற்காக தான் நாங்க இந்த நிலத்தை வாங்கியிருக்கோம். இது எதுவும் வியாபாரம் செய்யறதுக்காக வாங்கப்பட்டதல்ல. நிறைய பணம் கொடுத்து இந்த நிலம் வாங்கப்பட்டிருந்தாலுமே கூட இதனால நாங்க எதுவும் லாபம் சம்பாதிக்க போறது கிடையாது.
The money will be blocked.
பணம் தடுக்கப்பட்டடும்.
But if we want to have it, it is for the reason that the people of Bombay may take interest in Krishna consciousness movement so that their life may become successful.
ஆனா நமக்கு இது வேணும் அப்படினா, அதாவது இந்த பாம்பேல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த கிருஷ்ண உணர்வுல ஆர்வம் காட்டி அதன் மூலமா அவங்க வாழ்க்கை வெற்றி பெறணும்ன்ற காரணத்துக்காக.
So I'll remain here for a few days. I'll come here in the evening. If you like, you can come also and hear from Bhagavad Gita and we shall be very happy.
அதனால நான் இங்க சில நாள் இருக்க போறேன். நான் இங்க மாலை நேரத்தில் வருவேன். நீங்க விருப்பப்பட்டா நீங்களும் இங்க வந்து பகவத்கீதை கேட்கலாம். நம்ம சந்தோஷமா இருக்கலாம்.
Thank you very much.
மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.